السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
கடந்த குத்துபாவில் ஹசரத் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஏனைய சஹாபிகள் தபுக் போரில் பின்தங்கியது, மேலும் அதன் மீது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது விருப்பமின்மையை வெளிப்படுத்தியது குறித்து கூறப்பட்டது. இது தொடர்பாக ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக ஜமாத்திற்கும் அறிவுரையும் கூறியிருக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், ஹதீஸில் வருகின்றது, மூன்று மூமின்களும் இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை. ஒருவருடைய நீண்ட அறிவிப்பு ஹதீஸில் வருகிறது. அவர் கூறுகிறார், அதாவது அந்த சஹாபி, அதாவது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்த பிறகு அன்னாரிடம் சென்றேன். நான் மக்களிடம் கேட்டேன், பின்தங்கியவர்கள் எவராவது வந்திருக்கிறார்களா என்று. அவர்கள் என்னென்ன விஷயங்களை கூறி தமது இயலாமையை தெரிவித்திருக்கிறார்கள், அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ளப்பட்டது, மக்கள் வந்தவுடனேயே சாக்கு போக்குகளை கூற ஆரம்பித்து விட்டார்கள், மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுடைய மன்னிப்பிற்காக துவா செய்யுங்கள் என்று கேட்பார்கள். அன்னாரும் துவா செய்து விடுவார்கள். அவர் கூறுகிறார், அந்த சஹாபி ஹசரத் காப் அவர்கள், நானும் ஏதாவது சாக்கு போக்குகளை கூறிவிடலாம், தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். பிறகு எனக்கு சிந்தனை வந்தது, நான் சஹாபாவிடம் கேட்டேன் யாரெல்லாம் வந்தார்கள் என்று. அவர்கள் பெயரை கூறினார்கள். அனைவருமே நயவஞ்சகர்கள், இரண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் பெயரை மட்டும்தான் கூறினார்கள். அவர்கள் எந்த ஒரு சாக்கு போக்குகளையும் கூறவில்லை. அவர்கள் தமது தவறை ஒப்புக்கொண்டார்கள். அப்போது நான் என் நயவஞ்சர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட சாக்கு போக்குகள் எடுத்துரைப்பதற்கு பதிலாக உண்மையில் அது சரியான காரணமாக இருக்க முடியாது, ஆக தவறு நிகழ்ந்துவிட்டது என்று தெளிவாக கூறி வரலாம் என்று உள்ளத்தில் நினைத்தேன். அன்னார் எவ்வாறு விரும்புகிறார்களோ அவ்வாறு என்னுடன் நடந்து கொள்ளட்டும். இந்த சிந்தனை வந்தவுடனே நான் எனது தவறை ஒப்புக்கொள்ள தீர்மானித்தேன். இவ்வாறு அல்லாஹ் என்னை நயவஞ்சர்களோடு சேர்வதிலிருந்து காப்பாற்றிவிட்டான். நான் சென்றேன், மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெளிவாக கூறிவிட்டேன். என்னுடைய சோம்பேறித்தனம் மற்றும் கவனமின்மை காரணமாகத்தான் போரில் கலந்து கொள்ளவில்லை, எந்த ஒரு உண்மையான காரணமும் கிடையாது. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் உங்களை பற்றி கட்டளை இறக்கும் வரை உங்களுடன் தொடர்பு துண்டிக்கப்படும் என்று கூறினார்கள். அந்த சஹாபி பெயர் காப் பின் மாலிக் ஆகும். அவர் கூறுகிறார்கள், இந்த கட்டளையினால் எங்களுக்கு கடும் வேதனை ஏற்பட்டது. ஏனென்றால் மதினாவில் அனைவரும் முஸ்லிம்களாக இருந்தார்கள், மேலும் நயவஞ்சகர்கள் எவருக்கும் இவர்களுடன் பேச தைரியமில்லை. இந்த அனைத்து விஷயங்களையும் சுருக்கமாக கூறியுள்ளேன், கடந்த குத்துபாவில் விரிவாக கூறியிருந்தேன். அன்னார் அவர்கள் இதை குத்துபாவில் கூறினார்கள். பிறகு நான் கூறியதை போன்று இது தொடர்பாக ஜமாத்திற்கு அறிவுரையும் வழங்கினார்கள். அதற்கு முஸ்லீம் ரலியல்லாஹுன்னு கூறுகின்றார்கள், இங்கு நான் பார்த்துள்ளேன், அதாவது காதியானில் 1936 காலகட்டத்தினுடைய விஷயமாகும். எந்த மக்களோடு பேசுவது தடுக்கப்பட்டதோ, அதாவது தண்டனை கிடைக்க பெற்றவர்கள், அவர்கள் முஹல்லாவில் அகமதிகளின் வீடுகளுக்கு செல்கின்றார்கள். முஹல்லா வாசிகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியவே தெரியாது. இங்குள்ள சில அகமதிகள் பாம்புகளை வளர்க்கிறார்கள். ஆனால் இந்த பாம்புகளால் இறைவனையோ அவனது தூதரையோ ஹலீஃபாயோ கடிக்க முடியாது என்பதை அவர்கள் நினைவில் கொள்ளட்டும். மாறாக அதை வளர்க்கின்றவர்களேயே அது கடிக்கும். நாமோ அல்லாஹுவின் அருளினால் பாதுகாப்பாக இருக்கின்றோம். ஏனென்றால் எவரை இறைவன் தன்னுடைய பாதுகாப்பில் வைக்கின்றானோ அவரை எதுவும் கடிக்காது. இது எவர்களை கடிக்க முடியுமோ அவர்களையே கடிக்கும். இவர்கள் இந்த பாம்புகளுடைய செயல்பாடுகளை கண்டும் காணாமல் இருப்பது வருத்தத்திற்குரியதாகும். அக்காலத்தில் சில குழப்பங்கள் இருந்தன. அதன் காரணமாக அன்னாருக்கு இதை கூற வேண்டியதாயிற்று. எவ்வாறு இருப்பினும் அன்னார் மேலும் கூறுகின்றார்கள், மதினாவில் எந்த நயவஞ்சகனும் இவர்களுடன் பேச முடியாமல் இருந்தது. காபின் மாலிக் ரதியல்லாஹுன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த கட்டளைக்கு சிறிது நாட்களுக்கு பிறகு மனைவி மக்களும் இரண்டமிருந்து விலகிவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக தெரிய வந்தது. முதியவரான ஒரு சஹாபியும் எங்கள் மூன்று பேரில் இருந்தார். அவருடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய கணவர் முதலிலேயே மரணித்து விட்டார். உணவும் உண்ணுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பிறகு வயதின் பலவீனம் காரணமாக எப்பொழுதும் உதவியின் தேவை உள்ளவர். முன்பிருந்தே அவர் கணவன் மனைவி உறவுக்கு தகுதியானவராக இல்லை. நீங்கள் அனுமதி அளித்தால் அவருக்கு உணவு உபசரிப்பதில் உதவி செய்வேன். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சரி, இந்த அளவிற்கு அனுமதியுள்ளது. காபின் மாலிக் ரதியல்லாஹுன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கும் இவ்வாறான அனுமதி வாங்கலாம் என்று எண்ணம் தோன்றியது. ஆனால் பிறகு அவர் வயதானவர், நான் இளைஞன், நான் இவ்வாறு செய்வது உகந்ததல்ல என்ற எண்ணம் வந்தது. இதனால் நான் எனது மனைவியிடம், நான் உன்னை அழைத்து நீ அதற்கு பதில் தந்துவிடக்கூடாது, எனவே நீ உனது தாய் வீட்டிற்கு சென்று விடு என்று கூறினேன். வேறு எவரும் என்னுடன் பேசுவார் என்ற எண்ணம் இருக்கவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மற்றும் கருணையின் காரணமாக என்னுடைய வேதனையை கண்டு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக கருணை காட்டுவார்கள் என்ற எண்ணம் இருந்தது. ஆகையினால் அன்னாருடைய சபைக்கு செல்வேன். உரத்த குரலில் அஸ்ஸலாமு அலைக்கும் கூறுவேன். பிறகு அன்னாருடைய உதடுகள் அசைகின்றதா என்று பார்ப்பேன். ஆனால் அன்னார் பதில் அளிக்க மாட்டார்கள். நான் பதற்றத்துடன் எழுந்து வந்து விடுவேன். பிறகு அன்னாருடைய உதடு அசைந்திருக்கலாம், நான் பார்க்க தவறிவிட்டேன் என்று எண்ணம் கொள்வேன். ஆகையால் அப்பொழுது சபையிலிருந்து எழுந்து சென்று விடுவேன். பிறகு மீண்டும் வந்து உரத்த குரலில் அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி அன்னாருடைய உதடுகளை பார்ப்பேன். மீண்டும் எழுந்து வந்து விடுவேன். பிறகு செல்வேன். அன்னார் பதில் அளிக்க மாட்டார்கள். ஆனால் அவ்வப்போது ஓரக்கண்ணால் என்னை பார்ப்பார்கள். கூறுகின்றார்கள், நீண்ட நாள் ஆகிவிட்டது, நான் என்னுடைய சிறிய தந்தை வழி சகோதரனிடம் சென்றேன். அவருடன்தான் எப்பொழுதும் என்னுடைய உண்ணுதல், பருகுதல், அமருதல் இருக்கும். அவர் தன்னுடைய தோட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார். நான் அவரிடம் கூறினேன், என்னுடைய சகோதரரே, நீர் என்னுடைய இரகசியங்களை அறிந்தவர். எப்பொழுதும் நாம் இருவரும் ஒன்றாக இருந்திருக்கின்றோம். நம்முடைய எந்த விஷயம் ஒருவர் மற்றவருக்கு மறைவாக இருந்ததில்லை. நான் கலப்பற்ற முஸ்லீம் என்று நீ நன்காக அறிவாய். மேலும் நயவஞ்சகத்தின் ஒரு நரம்பு கூட என்னில் இல்லை. இன்று நான் பதற்றத்தில் உன்னிடம் கேட்க வந்துள்ளேன். நீ கூறு, நான் நயவஞ்சகனா? அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. வானத்தை நோக்கி பார்த்தார். இதன் பொருள், இறைவனும் அவனுடைய தூதருமே நன்றாக அறிந்தவர்களாவர். காபு கூறுகின்றார், என்னுடைய இரகசியத்தை அறிந்த என்னுடைய சகோதரன் எனக்கு பதிலளிக்கவில்லை. பூமி எனக்கு குறுகலாக ஆகிவிட்டது என்று தோன்றியது. நான் பதற்றத்துடன் தோட்டத்தின் சுவற்றை தாண்டி வெளியே வந்தேன். ஒரு பித்து பிடித்ததை போன்று நகரத்தை நோக்கி சென்றேன். நகரத்தின் அருகில் சென்றவுடன் ஒரு மனிதர் என் அருகே வந்து, நீ இன்ன நபரா என்று கேட்டான். நான் ஆம் என்றேன். அவர் எனக்கு ஒரு கடிதத்தை தந்தார். இது இன்ன அரசனிடமிருந்து வந்துள்ளது. இவர் அரபு நாட்டினுடைய ஒரு கிறிஸ்துவ அரசராவார். ரோமானிய அரசாங்கத்தின் கீழ் இருந்தார். நான் திறந்து அதனை படித்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, நீங்கள் அரபுடைய தலைவர் என்பதை நாங்கள் அறிவோம். உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஆனால் தங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள். நீங்கள் என்னிடம் வந்தால் உங்களை கண்ணியத்துடன் நடத்துவேன். ஹஜ்ரத் மாலிக் கூறுகின்றார்கள், நான் தோட்டத்திற்கு சென்றபோது என் தந்தை வழி சகோதரர் எனக்கு அளித்த பதிலால் அதனால் எனது உள்ளம் வேதனையில் ஆழ்ந்தது. அதாவது அப்பொழுதும் நிம்மதியின்மை ஏற்பட்டது. இந்த கடிதத்தை பார்த்ததும் எனக்கு மயக்கமே வந்துவிட்டது. இது ஷைத்தானுடைய இறுதி தாக்குதலாக இருக்கலாம் என்று நினைத்தேன். எனது கால்கள் தடுமாறக்கூடாது என்று எண்ணி அந்த தூதனிடம், என் பின்வாருங்கள் என்று கூறி ஓரிடத்தில் ஒரு மனிதன் நெருப்பு குளித்து கொண்டிருந்தான். நான் அந்த கடிதத்தை துண்டுகளாக்கி அந்த நெருப்பில் இட்டேன். மேலும் அந்த தூதுவனிடம் கூறினேன், உன்னுடைய அரசனிடம் சென்று கூறு, இதுவே எனது பதிலாகும். இது அவர்களுடைய துன்பம் மற்றும் துயரத்தின் இறுதி நேரங்களாக இருந்தது. இறுதியில் அல்லாஹ் கருணை புரிந்தான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவரது தவறை மன்னிக்குமாறு கூறினான். ஹஜரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் மேலும் கூறுகிறார்கள், ஹஜரத் காபின் மாலிக் அவர்களுடைய சம்பவம் எத்தகு படிப்பினை. அவர் அனைத்து போர்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். மக்கா வெற்றியின் போதும் உடன் இருந்தார்கள். ஆனால் தபூக்கு போரில் சோம்பேறித்தனத்தின் காரணமாக பின்தங்கிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு எப்படிப்பட்ட கடுமையான தண்டனை அளித்தார்கள் என்றால், அவர்களுடைய சலாத்திற்கு கூட பதில் கொடுக்க மாட்டார்கள். அனைத்து முஸ்லீம்களையும் அவரிடம் பேசுவதை விட்டு தடுத்து விட்டார்கள். எதுவரை என்றால் மனைவியையும் பிரித்து விட்டார்கள். இந்நிலையில் ஹசானுடைய அரசின் தூதுவன் இவரிடத்தில் கடிதம் கொண்டு வந்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, உன்னுடைய நண்பர் உன்னை கண்ணியப்படுத்தவில்லை, என்னிடம் வா, இது ஷைத்தானுடைய இறுதியான தாக்குதலாகும் என்று கூறி கடிதத்தை அடுப்பில் எரிந்தேன். மேலும் தூதுவனிடம் உங்களுடைய அரசரிடம் இந்த செய்தியை சேர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு முஸ்லிம் முரளியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்றைய காலத்து மக்கள் இருக்கிறார்கள், அப்போதைய ஜமாத்தின் நிலையாக இருந்தது. ஜமாத்தில் விசாரணை செய்தால், ஏதாவது கேள்வி கேட்கப்பட்டால், எங்களுடைய தொண்டுகளை மதிக்கவில்லை, எங்களை மதிக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். நிர்வாகம் வேறு, பணியாற்றுவது வேறு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் நிர்வாகத்தை நிலையை நிறுத்துவதற்காக அவர் எவராக இருந்தாலும் அவரிடம் விசாரிக்கப்படும். எனவே இறைவனுடைய கட்டளையின்படி மார்க்கத்திற்காக ஷைத்தானை விரட்டக்கூடிய முயற்சிகளை செய்யுங்கள். ஆனால் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் செய்யாதீர்கள். பணியாற்றிவிட்டு நம்முடைய தவறுகளில் நம்மை கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று எண்ணாதீர்கள். நீங்கள் இறைவனுக்கு பேருதவி புரிந்துவிட்டதாக நினைத்து கொண்டு உங்கள் உதவியை நினைவூட்டவோ துன்பம் கொடுக்கவோ செய்யாதீர்கள். எல்லா வழி வகைகளையும் கொண்டு இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுங்கள். கருணை என்றில்லாமல் தொண்டாற்றுங்கள். அல்லாஹ்வை திருப்திப்படுத்த இந்த ஆர்வமே தேவை. இது ஹிலாஃபத்தின் 1936 ஆரம்பகால குத்துபாக்களின் ஒரு மேற்கோளாகும். தபூக்கு போரின் பயணம் எந்த அளவிற்கு நுட்பமானதும் அருள் நுறைந்ததும் என்றால், முழு அரேபியாவில் முஸ்லீம்களின் வலிமை நிலை கொண்டது. சிறிது நாட்களிலே முழு அரேபியாவில் இஸ்லாத்தின் கொடி பறக்க ஆரம்பித்து விட்டது. இது தொடர்பாக ஹஜரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்னார் கூறுகிறார்கள், தபூக்கு போரிலிருந்து திரும்பியவுடன் தாயிஃப் மக்களும் வந்து கீழ்ப்படைந்தனர். முதலில் அவர்கள் சண்டையிட்டு வந்தார்கள். இப்போது ஒருவர் ஒருவராக இஸ்லாத்தின் ஆட்சியினுள் வர அனுமதி வேண்டினார்கள். மேலும் சில நாட்களிலே முழு அரேபியாவிலும் இஸ்லாத்தின் கொடி பறக்க ஆரம்பித்து விட்டது. திரும்பி வந்த பிறகு ஒரு போர் நிகழ்ந்தது. இது ஹசரத் ஹாலித் பின் வலீத் போர் என்று அழைக்கப்படுகிறது. இது நஜ்ரானில் ஹாரிஸ் பின் காபில் இருந்து பனு அப்துல் மதானை நோக்கி இருந்தது. எவரை தொடர்பு படுத்தி அப்துல் மதான் கூறப்படுகின்றதோ அவர் பனு ஹாரிஸினுடைய முன்னோடியாவார். அவர் பெயர் அம்ரு பின் யசீத் ஆகும். இப்னு சாத் அவர்களின் அறிவிப்பின் கூற்றுப்படி இந்த போர் ரபியுல் அவல் ஹிஜ்ரி 10 நடந்தது. ஆனால் இப்னு ஹிஷாம் அவர்களின் கூற்றுப்படி இது ரபியுல் ஆஹிர் அல்லது ஜமாதுல் உலா ஹிஜ்ரி 10 நடைபெற்றது. சீரத் ஹத்தமு நபியினில் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் பின் வலீத் அவர்களை நஜ்ரான் நோக்கி அனுப்பிய நிகழ்வின் தேதியை ரபியுல் அவ்வல் 10 என குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் இதனுடைய விவரம் இவ்வாறாகும். அதாவது, அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஹாலித் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார்கள், போரிடுவதற்கு முன்பு எவரை நோக்கி போர்படை அனுப்பப்பட்டதோ அவர்களுக்கு 3 இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லை என்றால் போரிடுங்கள். அதாவது, போரிட முயன்றாலும் நீங்கள் 3 அவர்களுக்கு இஸ்லாத்தின் போதையின் பக்கம் அழைப்பு விடுங்கள். இதற்கு பிறகும் கூட போரிட விரும்பினால் நீங்கள் அவர்களுடன் போரிடலாம். ஆக ஹசரத் ஹாலித் அவர் அவ்வாறே செய்தார்கள். அவர்கள் அனைவரும் முஸ்லீமாக ஆகிவிட்டார்கள். ஹசரத் ஹாலித் அவர்களிடம் தங்கினார்கள். தப்லீக் மட்டும் செய்தார்கள், போர் நடைபெறவில்லை. அவர்கள் அனைவரும் முஸ்லீம் ஆகிவிட்டனர். ஹசரத் ஹாலித் அவர்கள் அவரிடம் தங்கி அவர்களுக்கு இஸ்லாம், அல்லாஹுவினுடைய நூல் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின் போதனை அனைத்தையும் வழங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹசரத் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் கட்டளையிட்டிருந்தார்கள். இதற்கு பிறகு ஹசரத் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதத்தை ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதில் எழுதப்பட்டிருந்தது, ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாலித் பின் வலீத் தரப்பிலிருந்து எழுதப்படுகின்ற கடிதமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், நான் இந்த இறைவனை புகழ்கிறேன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை. இதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர், அவர்களே, அல்லாஹ் தங்கள் மீது கருணை இறக்குவானாக. தாங்கள் என்னை பனு ஹாரிஸை நோக்கி அனுப்பினீர்கள். 3 நாட்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் அழைப்பு விடுக்க வேண்டும். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களிடம் தங்கி இஸ்லாத்தின் கட்டளைகள், திருக்குர்ஆன் மற்றும் சுன்னத்தே ரசூல் கற்றுக் கொடுக்கவும், இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றால் அவர்களுடன் போரிடவும் என்று எனக்கு கட்டளையிட்டிருந்தீர்கள். சில விஷயங்கள் விளக்கமாக கூறப்படாது, அல்லது மற்ற விஷய இடங்களில் சில விஷயங்கள் கிடைத்து விடுகின்றன. ஆனால் வலுக்கட்டாயமாக இஸ்லாத்தை ஏற்க செய்வது இஸ்லாத்தின் போதனை அல்ல. இதன் பொருள் யாதெனில், அவர்களுடன் உடன்படிக்கை செய்யாவிட்டால் அல்லது போரிட தொடங்கினால் பிறகு அவர்களுடன் போரிட உங்களுக்கு அனுமதி உள்ளது. ஆக கூறுகின்றார்கள், அவர்களிடம் சென்றேன், தங்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் 3 நாட்கள் அவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுத்தேன், மேலும் தூதுவர்களை அவர்களிடம் அனுப்பினேன், பனு ஹாரிஸை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள். எனவே அம்மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், போரிலிருந்து விலகியிருந்தார்கள். தப்லீக் செய்தேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், போரிலிருந்து விலகியிருந்தார்கள் என்ற வார்த்தை இந்த விஷயத்தில் தெளிவாக விளங்குகிறது. அவர்கள் போரிடுவதில் முந்திக் கொள்ளவில்லை, எதிர் தரப்பினர் போரிடவில்லை, இவர்களும் போரிட செல்லவில்லை, தப்லீகுக்காக சென்றார்கள், அதை செய்தார்கள். மேலும் எழுதுகின்றார்கள், நான் இவர்களிடம் தங்கியுள்ளேன், இவர்களுக்கு மார்க்கத்தினுடைய போதனைகள் மற்றும் கட்டளைகளை கற்றுக் கொடுக்கின்றேன். இனி அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வருகின்ற கட்டளையை ஏற்று நடப்பேன், அதன்படி அமல் செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் பின் வலீதினுடைய இந்த கடிதத்திற்கு பதிலளித்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ரமிருந்து காலித் பின் வலீத் அவர்களுக்கு சலாம். நான் இறைவனை புகழ்கிறேன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் எவரும் இல்லை. உங்களுடைய கடிதம் தூதுவருடன் எனக்கு கிடைத்தது. பனு ஹாரிஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரிய வந்தது. போருக்கு முன்பு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என சாட்சி அளித்துள்ளார்கள். இது இறைவனுடைய ஹிதாயத்தாகும். இதை இறைவன் அவர்களுக்கு வழங்கியுள்ளான். எனவே நீர் அவர்களுக்கு இறை கூலிக்கான நற்செய்தியை வழங்குவீராக, இறை தண்டனையிலிருந்து அச்சமூட்டுவீராக. நீர் அவர்களில் சில நபர்களை அழைத்து கொண்டு என்னிடம் வருவீராக. அஸ்ஸலாமு அலைக்க ரஹமத்துல்லா. ஹாலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கட்டளையை பார்த்தவுடன் பனு ஹாரிஸினுடைய சில நபர்களை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார்கள். எவர்களை அழைத்து வந்தார்களோ அவர்களுடைய பெயர்கள் இதுவாகும்: ஹைஸ் பின் ஹுசைன், யசீத் பின் அப்துல் மதான், யசீத் பின் முஜல், அப்துல்லா பின் ஹுராத், ஷதாத் பின் அப்துல்லா, அம்ரு பின் அப்துல்லா. இந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு வந்தபொழுது அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பார்த்து, இவர்கள் யார், இவர்களை பார்த்தால் இவர்கள் இந்தியர்களை போன்று தெரிகின்றார் என்று கூறினார்கள். யார் ரசூலுல்லா, இவர்கள் பனு ஹாரிஸை சார்ந்தவர்கள் என்று பதில் அளிக்கப்பட்டது. இந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் தெரிவித்தார்கள். மேலும் கூறினார்கள், தாங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் எவரும் இல்லை என்று நாங்கள் சாட்சி போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நானும் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை என்றும், சந்தேகமின்றி நான் அவனுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுகிறேன். பிறகு அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அந்த மக்கள்தானே, எதிரிகள் சண்டையிடும் போது அவர்களை விரட்டி அடித்து விடுவீர்கள் என்று கேட்டார்கள். மக்கள் மௌனமாக இருந்தார்கள். அவர்கள் எவரும் பதில் அளிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது முறை மீண்டும் கூறினார்கள். பிறகும் அந்த மக்கள் மௌனமாக இருந்தார்கள், எவரும் முன் வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது முறை மீண்டும் கூறினார்கள், அவர்கள் எவரும் முன்வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது முறை மீண்டும், எதிரிகளுடன் சண்டையிடும் பொழுது அவர்களை விரட்டி விடுவீர்களே, அதாவது நீங்கள் தங்களை வலிமை உள்ள மக்களாக கருதுகிறீர்களே. அப்பொழுது யசீத் பின் அப்துல் மதான் கூறினார், யா ரசூலுல்லா, நாங்கள் அதே மக்களாவோம், எங்களுடன் யார் சண்டையிடுகின்றார்களோ அவர்களை விரட்டி அடித்து விடுவோம். 4 முறை அவர் இதை தெரிவித்தார். நாங்கள் போரிடக்கூடியவர்கள், வீரமுள்ளவர்கள், ஆனால் இங்கு எப்படி நடந்துவிட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று ஹாலித் எனக்கு கடிதம் எழுதாமல் இருந்திருந்தால் நான் தலைகளை உங்கள் கால்களுக்கு கீழ் போட்டு இருப்பேன். யசீத் பின் அப்துல் மதான் கூறினார்கள், நாங்கள் தங்களுக்கோ அல்லது ஹாலிதுக்கோ நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கிடையாது. புதிதாக இஸ்லாத்தை ஏற்று கொண்டிருந்தார்கள். கூறுகின்றார்கள், நாங்கள் தங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறகு யாருக்கு நன்றி செலுத்துவீர்கள்? அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவன்தான் தங்கள் மூலமாக எங்களுக்கு நேர்வழி வழங்கினான். மிக நல்ல பதிலை இவர் அளித்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உண்மையை கூறினீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் அறியாமை காலத்தில் உங்கள் எதிரிகள் மீது எதன் காரணமாக வெற்றி பெற்றீர்கள்? அப்போது அவர் கூறினார், யா ரசூலுல்லா, நாங்கள் ஒன்றாக எதிரிகளுடன் போரிட்டோம். நாம் ஒன்றாக போரிட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும், எவருக்கும் நம் மீது வெற்றி கிடைக்காது என்று அவர்கள் எண்ணினார்கள். இஸ்லாம் வந்தபோது இஸ்லாம் அனைத்து கோத்திரங்களையும் ஒன்றாக்கிவிட்டது. பல கோத்திரங்கள் ஓர் உயிரானது. அப்பொழுது இந்த மக்களும் ஒன்றாக இருக்கின்றார்கள் என்பது இவர்களுக்கு புரிய வந்தது. நாம் இவர்களுடன் போரிடக்கூடாது, இதுதான் சிறந்தது. இன்னும் சொல்வதென்றால், போர் மட்டும் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுவே உண்மை மார்க்கமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைஸ் பின் ஹாரிஸ் அவர்களை பனு ஹாரிஸினுடைய அமீராக நியமித்தார்கள். ஷவ்வால் இறுதியில் அல்லது துல்காயதாவுடைய துவக்கத்தில் இம்மக்களை அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை சென்றடைந்து 4 மாதத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி போர் தபூக் போராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அனுப்பி வைத்த போர்படை உசாமாவுடைய போர்படையாகும். உசாமா போர்படை பற்றி வருகின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் குறிப்பில் ஏற்கனவே கூறப்பட்டது. இருந்தாலும் சுருக்கமாக அதனுடைய பின்னணியுடன் இங்கு எடுத்து கூறிவிடுகிறேன். புகாரியில் அறிவிப்பு வருகிறது. ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஹஜரத் ஜெயீத், ஹஜரத் ஜாஃபர் மற்றும் ஹஜரத் அப்துல்லா இபின் ரவாஹாவுடைய மரண செய்தியை மக்களுக்கு அவர்களுடைய செய்தி கிடைக்கும் முன்பே அறிவித்தார்கள். ஹஜரத் உசாமா படையெடுப்புக்கு முன்பு ஒரு படை கிளம்பியது. அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜரத் ஜெயீத் கொடியை வாங்கினார், அவர் ஷஹீதானார். பிறகு ஹஜரத் ஜாஃபர் பிடித்தார், அவரும் ஷஹீதானார். பிறகு ஹஜரத் இபின் ரவாஹா கொடியை பிடித்தார், அவரும் ஷஹீதானார். அன்னாருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. இறுதியில் அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் ஹாலித் பின் வலித் கொடியை வாங்கினார். எதுவரை என்றால், அல்லாஹ் அவருக்கு எதிரியின் மீது வெற்றியை வழங்கினான். ஹஜ்ஜத்துல் வீதாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா திரும்பி வந்தபொழுது மதினாவாசிகளுக்கு தெற்கிலிருந்து எந்த எதிரியின் அபாயமும் இல்லை, ஆனால் வடக்கிலிருந்து ரோமானியர்கள் மூலம் எப்பொழுதும் அபாயம் இருந்தது. ஏனென்றால் அந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய ஆற்றல் மீது அகங்காரம் இருந்தது. ஆகையால் எந்நேரமும் அவரிடமிருந்து தாக்குதல் நடக்கலாம். மேலும் மோத்தா போரின் ஷஹீதுகளுக்காக பழிவாங்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் அந்த போரில் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய திறமையின் காரணமாக முஸ்லீம்களுடைய படை மதீனா வருவதில் வெற்றி கண்டது. ஹஜ் முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருகை தந்து அதிக நாட்களாக இருக்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஹசரத் உசாமா அவர்களின் தலைமையில் ஒரு படைக்கு ஷாம் மீது தாக்குதல் தொடுக்க கட்டளையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு 2 தினங்களுக்கு முன்பு சனிக்கிழமை அன்று ஹசரத் உசாமா அவர்களுடைய படையின் ஆயத்தம் முழுமையடைந்தது. இதனுடைய துவக்கம் அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படும் முன்பு துவங்கியது. சஃபர் மாதத்தின் இறுதியில் ரோமானியர்களுடன் போரிட ஆயத்தம் செய்ய அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருந்தார்கள். ஹஜரத் உசாமாவை அழைத்து கூறினார்கள், உன்னுடைய தந்தையை ஷஹீதான இடத்திற்கு செல்வாயாக. ஹஜரத் ஜெயீத் எங்கு ஷஹீதாக்கப்பட்டாரோ முதலில் அங்கு செல்லுங்கள். அவர்களை, அதாவது எதிரிகளை, குதிரைகளை கொண்டு நசுக்கி விடுங்கள். நான் உங்களை அந்த படையின் அமீராக நியமித்துள்ளேன். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பல்கா மற்றும் தாரூமை குதிரைகளை கொண்டு நசுக்கி விடுங்கள். பல்கா ஷாம் நகரத்தினுடைய ஒரு பகுதியாகும். இது டமஸ்கஸ் மற்றும் குரா பள்ளத்தாக்கிற்கு இடையில் உள்ளது. தாரும் எகிப்து செல்லும் வழியில் பாலஸ்தீனின் காசா அடுத்த ஒரு பகுதியாகும். மேலும் ஷாமை நோக்கி புறப்பட கூறும்போது கூறினார்கள், பொழுது விடிந்த உடனே உபுனா மக்கள் மீது தாக்குதல் தொடுங்கள். உபுனா ஷாமில் பல்கா அருகாமையில் ஒரு இடத்தின் பெயராகும். அவர்களுக்கு செய்தி கிடைக்கும் முன்பே விரைவாக பயணம் செய்து சென்றடையுங்கள் என்று கூறினார்கள். இறைவன் உங்களுக்கு வெற்றியை அளித்தான் என்றால் அங்கு குறைவாக தங்குங்கள். தங்களுடைய வழிகாட்டுபவரை அழைத்துச் செல்லுங்கள். மேலும் உளவாளிகளை, செய்தி வழங்கக்கூடியவர்களையும் உங்களுக்கு முன்பு அனுப்பி வையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் உசாமா அவர்களுக்காக தன்னுடைய கையில் ஒரு கொடியை கட்டினார்கள். பிறகு அல்லாஹ்வின் பெயரால் அவனுடைய பாதையில் போரிடுங்கள், யாரெல்லாம் அவனை நிராகரிக்கின்றாரோ அவருடன் போர் புரியுங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள், குழந்தைகள் பெண்களை கொலை செய்யாதீர்கள், எதிரிகளுடன் போரிடுவதை விரும்பாதீர்கள் என்று கூறினார்கள். இந்த வார்த்தையும் எதிரியின் தாக்குதலை எதிர்ப்பதன் பக்கம் சுட்டி காட்டுகிறது. அதாவது எதிரி போர் தொடுத்தால் நீங்கள் போர் தொடுங்கள், ஆனால் நீங்கள் எதிரியுடன் போர் தொடுப்பதை விரும்பாதீர்கள். நிச்சயமாக இதன் காரணமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. எனவே நீங்கள், இறைவா, இவர்களுக்கு முன்பு நீயே எங்களுக்கு போதுமானவன், நீ விரும்பினால் இவர்களுடைய போரை எங்களிடம் எங்க இருந்து அகற்றுவாய் என்று கூறுங்கள். போர் அவசியமில்லை, போர் தவிக்கப்படும் என்றால் தவிர்த்து வை என்ற துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். ஆக அவர்கள் உங்களுடன் மோதினால், அதாவது பிறகும் போர் வந்துவிட்டால், மேலும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கூச்சல் எழுப்பினால், பிறகு நீங்கள் கண்ணியத்தோடு அமைதியாக இருப்பது உங்கள் மீது அவசியமாகும். பிறகு அமைதியாக கண்ணியத்துடன் போரிடுங்கள். நீங்கள் உங்களுக்கிடையில் சண்டையிடாதீர்கள், அவ்வாறானால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள், உங்களுடைய ஆதிக்கமும் அச்சமும் இல்லாமல் போய்விடும். தங்களுக்குள் ஒற்றுமையை உருவாக்குங்கள். மேலும் நீங்கள் அல்லாகவே நாங்கள் உன்னுடைய அடியாராகவும் அவர்களும் உன்னுடைய அடியாராக இருக்கிறார்கள், எங்களுடைய நெற்றியிலும் அவர்களுடைய நெற்றிகளும் உன்வசம்தான் உள்ளது, மேலும் நீயே எங்களுக்கு போதுமானவன் என்று கூறுங்கள். மேலும் சொர்க்கம் வாள்களின் நிழலின் கீழ் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜரத் உசாமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கைகளால் கட்டிய கொடியை வாங்கி புறப்பட்டார்கள். அதை ஹஜரத் புரைதா பின் ஹுசைபிடம் ஒப்படைத்தார்கள். மேலும் ஜுர்ஃப் என்னும் இடத்தில் படையை ஒன்று திரட்டினார்கள். ஜுர்ஃப் மதினாவிலிருந்து 3 மைல் தொலைவில் வடக்கு திசையில் ஒரு பகுதியாகவும், முஹாஜிர் மற்றும் அன்சாருடைய கண்ணியமிக்க எந்த ஒரு நபரும் இந்த போருக்காக அழைக்கப்படாமல் இல்லை. அதில் ஹஜரத் அபுபக்கர், ஹஜரத் உமர், ஹஜரத் அபு உபைதா இபுனு ஜர்ரா, ஹசரத்து சாத் பின் இபுனு அபு வக்காஸ், ஹசரத்து சல்மான் இபுனு அஸ்லம் ஆகியோரும் இருந்தார்கள். அனைவரும் ஹசரத்து உசாமாவின் கீழ் இருந்தார்கள். சில மக்கள் பேச தொடங்கினார்கள், இந்த சிறுவன் ஆரம்பகால முஹாஜிர்கள் மீது அமீராக்கப்படுகின்றார், இவர்களின் பெரிய பெரிய சஹாபா இருக்கின்றார்கள், இந்த சிறுவரை அமீராக்குகிறீர்களா? அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இந்த விஷயம் சென்றடைந்தவுடன் இவ்விஷயத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பமின்மை வெளிப்படுத்தினார்கள். அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை ஒரு கைக்குட்டையால் கட்டியிருந்தார்கள், மேலும் ஒரு போர்வை பொறுத்தியிருந்தார்கள். அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடை மீது ஏறி இறைவனுடைய தூய்மையை எடுத்துரைத்து பிறகு கூறினார்கள், மக்களே, உங்களுடைய சிலரின் பேச்சு ஹஜரத் உசாமாவை அமீர் ஆக்கிய தொடர்பாக எனக்கு தெரிய வந்தது. நான் ஹஜரத் உசாமாவை அமீர் ஆக்கிய தொடர்பாக உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிறது என்றால், இதற்கு முன்பு இவருடைய தந்தையை என்னுடைய அமீர் ஆக்கியதிலும் உங்களுக்கு ஆட்சேபனை இருந்துள்ளது. இறைவன் மீது அணைய அவரும் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர், அவருக்கு பிறகு அவருடைய மகனும் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர், அவர் எனக்கு மிகவும் பிடித்தமான நபர்கள் இருந்தவர். நிச்சயமாக இவர்கள் இருவரும் எத்தகையோர் என்றால், இவர்களை பற்றி எல்லா விதமான நன்மையும் நலமும் நினைக்கப்படலாம். எனவே அவர், அதாவது உசாமா, பொருட்டு நன்மையான அறிவுரையை பின்பற்றுங்கள். ஹஜரத் உசாமா அவர்களுடன் புறப்பட இருக்கின்ற முஸ்லீம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விடை பயணம் கூறி ஜுர்ஃப் இடத்திற்கு சென்று படையுடன் கலந்து கொள்ள சென்று கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல்நிலை மோசமானது. ஆனால் அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் உசாமா அவர்களுடைய படையை அனுப்பி வையுங்கள், எவ்வாறாயினும் இது புறப்படும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னாருடைய வலி அதிகமாகிவிட்டது. ஹஜரத் உசாமா படையிலிருந்து திரும்பி வந்தார்கள். அப்பொழுது அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்க நிலையில் இருந்தார்கள். நோய் அதிகமான போது அவருக்கு செய்தியை அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் திரும்பி வந்தார்கள். அன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கள் மருந்தளித்தார்கள். ஹஜரத் உசாமா தலைகுனிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முத்தமிட்டார்கள். அன்னாரால் பேச முடியவில்லை. ஆனால் அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இரு கைகளையும் வானையை நோக்கி உயர்த்தி ஹஜரத் உசாமா மீது, அவர்களின் தலையின் மீது கை வைத்தார்கள். மேலும், அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக துவா செய்கிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். ஹஜரத் உசாமா படையை நோக்கி திரும்பினார்கள். ஹஜரத் உசாமா திங்கட்கிழமை மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அப்போது அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைமை மிகவும் மோசமானதாக இருந்தது. அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் உசாமாவிடம் கூறினார்கள், அல்லாஹுடன் அருளினால் புறப்படுங்கள். ஹசரத் உசாமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து விடைபெற்று தன்னுடைய படையை நோக்கி புறப்பட்டார்கள். மக்களுக்கு செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். அன்னார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட எண்ணும்போது அவர்களுடைய தாயார் உம்மே ஐமன் தரப்பிலிருந்து ஒரு மனிதர் செய்தி எடுத்து வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரமாக தெரிகின்றது. இதனால் ஹசரத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடன் இருந்தார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வஃபாத் நிலை ஏற்பட்டது. சிறிது நேரத்திலேயே அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இதன் காரணமாக முஸ்லிம்களுடைய படை துர்ஃப் இடத்திலிருந்து மதீனா திரும்பியது. மேலும் ஹசரத் புரைதா இப்னு உசைஃப் ஹசரத் உசாமா அவர்களின் கொடியை எடுத்து வந்தார்கள். அதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாசலில் நட்டார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் உசாமாவின் படை ஜுகுஃப் இல் இருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது. ஜுகுஃப் மதீனாவிலிருந்து ஒரு இரவின் தொலைவில் அமைந்துள்ளது. ஷாமினுடைய பாதையில் உள்ள பள்ளத்தாக்காகவும் எவ்வாறு இருப்பினும் இவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பையத் செய்யப்பட்டது. ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் புரைதா பின் ஹுசைஃப் அவர்களுக்கு கொடியை எடுத்து ஹசரத் உசாமாவினுடைய வீட்டிற்கு செல்லுங்கள், தன்னுடைய நோக்கத்திற்காக புறப்படுங்கள் என கட்டளையிட்டார்கள். ஹசரத் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு கொடியை எடுத்துக்கொண்டு படையின் இடத்திற்கு வந்தார்கள். அந்த படையின் எண்ணிக்கை 3000 என்று கூறப்படுகின்றது. அதில் 1000 குதிரை வீரர்களும் மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் உசாமா பின் ஜெயித் அவர்கள் 700 நபர்களுடன் ஷாமை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு 2வது நாள் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்தார்கள். ஹசரத் உசாமாவுடைய பணி நிறைவேறும். ஹசரத் உசாமாவுடைய படையிலிருந்து ஒரு மனிதரும் மனிதாவில் இருக்கக்கூடாது. அனைவரும் துர்ஃபில் அவர்களுடைய படையில் சேர்ந்து கொள்ளுங்கள். ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது முழு அரபும் முர்த்ததாகிவிட்டது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வீரமிக்க மனிதர்களும் இந்த குழப்பத்தைக் கண்டு பதற்றம் அடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தின் அருகில் ரோமானிய பகுதியின் மீது தாக்குதல் தொடுக்க ஒரு படையை ஆயத்தம் செய்தார்கள். ஹசரத் உசாமா அவர்களை இதற்கு அமீராக நியமித்தார்கள். இந்த படை புறப்படும் முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள். அன்னாருடைய மரணத்திற்கு பிறகு அரபு முர்த்ததாகியது. சஹாபா இப்படிப்பட்ட குழப்பமான நிலையில் ஹசரத் உசாமாவுடைய படை ரோமானிய பகுதியை தாக்குதல் தொடுக்க அனுப்பி வைக்கப்பட்டால் பிறகு மதீனாவில் பின்னால் வெறும் வயதான ஆண் மற்றும் குழந்தைகள் பெண்கள் மீதம் இருப்பார்கள். மதீனாவை பாதுகாக்க எந்த வழிவகையும் இல்லை என்று எண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் பெரிய சஹாபியின் ஒரு குழு ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று குழப்பங்கள் அகலும் வரை இந்த படையை தடுத்து வையுங்கள் என்று விண்ணப்பிக்கலாம் என்று தீர்மானித்தார்கள். எனவே ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஏனைய பெரிய பெரிய சஹாபிகள் அன்னாரிடம் வந்தார்கள். குழப்பங்கள் அகலும் வரை இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று விண்ணப்பித்தார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கூற்றை கேட்டவுடன் மிகவும் கோபத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு அபூ கத்தாதாவுடைய மகன் அதாவது அபூபக்கருடைய முதல் பணி எந்த படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட கட்டளையிட்டார்களோ அதை தடுப்பதா என்று அந்த குழுவிற்கு பதிலளித்தார்கள். மேலும் அன்னார் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக எதிரியின் படை மதீனாவில் நுழைந்து முஸ்லீம் பெண்களுடைய பிணங்களை நாய்கள் இழுத்து சென்றாலும் எந்த படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்ப தீர்மானித்தாரோ அந்த படையை தடுத்து நிறுத்த மாட்டேன். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வீரமும் தைரியமும் பிறப்பதற்கு காரணம் இறைவன் கூறுகின்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஆஹு அஷிதாவு அலல் குஃபாரி. ஒரு சாதாரண கம்பி மின்சாரத்தோடு சேரும்போது அதில் மாபெரும் ஆற்றல் உருவாகிவிடுவது போன்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக அன்னாரை ஏற்றுக்கொள்பவர்களும் நிராகரிப்பவர்களுக்கு கடுமையானவர்கள் என்பதற்கு உரியவர்களாகிவிட்டார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி இஸ்லாம் அவர்கள் ஹஜரத் உசாமா உடைய படை புறப்படுவது தொடர்பாக தன்னுடைய உன்னதமான படைப்பான சிருல் ஹலாஃபாவில் கூறுகின்றார்கள், இப்னு அசீர் தன்னுடைய வரலாற்று எழுதுகிறார்கள். ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது அன்னாருடைய வஃபாத்தினுடைய செய்தி மக்கா மற்றும் அதனுடைய கவர்னர் இதாபின் அசீதுக்கு கிடைத்தது. இதாபும் தலைமறைவானார். மக்கா நடுங்கியது. மக்காவாசிகள் முர்த்ததாக சாத்தியக்கூறுகள் இருந்தன. மேலும் கூடுதலாக எழுதப்பட்டுள்ளது, அரபு முர்த்ததாகிவிட்டது. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் பொதுமக்களும் பிரமுகர்களும் முர்த்ததாகிவிட்டார்கள். குழப்பம் வெளிப்பட்டு விட்டது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய தலைகளை தூக்கி பார்த்தார்கள். அதாவது முஸ்லீம்கள் பலவீனமடைந்து விட்டார்கள், நாம் தாக்குதல் தொடுக்கலாம் என்று பார்த்தார்கள். மேலும் முஸ்லீம்களை தன்னுடைய நபியின் மரணத்தின் காரணமாக மற்றும் தன்னுடைய குறைந்த எண்ணிக்கை மற்றும் எதிரில் அதிகமான எதிரிகளின் காரணமாக எப்படி ஆகிவிட்டது என்றால் மழை பொழியும் இரவில் செம்மறியாடுகளின் நிலை போன்றாகிவிட்டது. அதாவது நனைந்திருக்கும், அசையவோ நடக்கவோ ஆற்றலற்றதாக இருக்கும். இதனால் மக்கள் ஹசரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஹசரத் உசாமாவுடைய படையையே முஸ்லீம்களின் படை என்று கருதுகிறார்கள். அரேபியர்கள் தங்களுடன் கிளர்ச்சி செய்து விட்டார்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். எனவே முஸ்லீம்களுடைய ஜமாத்தை தங்களிடமிருந்து அகற்றுவது உகந்ததல என கூறினார்கள். இதனால் ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவன் கையில் எனது உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக மிருகங்கள் என்னை பறித்துவிடும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையின்படி உசாமாவுடைய படையை நிச்சயமாக அனுப்புவேன். எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானித்தார்களோ அதை ரத்து செய்ய இயலாது. சுருக்கமாக அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை அதன் உரிமைக்கு ஏற்றவாறு நிலைநாட்டினார்கள், அதனை அமல்படுத்தினார்கள். எந்த சஹாபா உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையில் இருந்தார்களோ அவர்களை மீண்டும் படையில் இணைக்குமாறு வழிகாட்டல் வழங்கினார்கள். அன்னார் கூறினார்கள், எவர் ஹசரத் உசாமாவுடைய படையில் இருந்தாரோ, எவருக்கு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையில் இணையுமாறு வழிகாட்டல் வழங்கினாரோ அவர் ஒருபோதும் பின்தங்க கூடாது. மேலும் அவர் பின்தங்க நான் அனுமதியேன். அவர் நடந்து செல்ல நேரிட்டாலும் நிச்சயமாக அவர்களுடன் செல்ல வேண்டும். அவர்கள் எவரும் பின்தங்கக்கூடாது, அதாவது அனைவருமே செல்ல வேண்டும். எவ்வாறு இருப்பினும் ஹஜரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த படையை அனுப்புவது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது. ஹஜரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கட்டளையின் பேரில் ஹஜரத் உசாமா அவர்களுடைய படை ஜிர்ஃப் இடத்தில் ஒன்று கூடியது. ஹஜரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு தாமே அங்கு சென்றார்கள். அங்கு சென்று அந்த படை ஆய்வு செய்தார்கள், அதை வடிவமைத்தார்கள். இது தொடர்பாக இந்து கூற்றும் வருகின்றது. ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள், உங்களுக்கு சரியாக தோன்றினால் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னுடைய பணிகளுக்கு உதவியாளர்களாக விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவரும் அந்த படையில் இணைந்து இருந்தார், அல்லது உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஹசரத் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பார்களோ, எதுவரை என்றால் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் கூட அவரை சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும், அய்யுஹல் அமீர், அமீரே அஸ்ஸலாமு அலைக்கும் என்பார்கள். இதற்கு உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யக்ஃபிருஹுல்லாஹு லக்கும் என்று பதிலளிப்பார்கள். ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உசாமா அவர்களுக்கு தன்னுடைய வழிகாட்டலை வழங்கி இதுவும் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்கிட்ட கட்டளை அனைத்தையும் நிறைவேற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை நிறைவேற்றுவதில் எவ்வகையான சோம்பேறித்தனத்தையும் காட்டாதீர்கள். போரின் விவரம் முன்பும் கூறப்பட்டு விட்டது, அதை நான் விடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று இந்த படை வெற்றியுடன் திரும்பியது. எதிரி கொல்லப்பட்டான் அல்லது கைது செய்யப்பட்டான். இந்த போரில் எந்த ஒரு முஸ்லீமுக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. அறிவிப்பின் அடிப்படையில் இந்த படையை 40-70 நாட்கள் வெளியில் இருந்த பிறகு மதீனா வந்து சேர்ந்தது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அன்பினால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொடியை அவர்கள் தன்னுடைய கைகளினால் ஹஜ்ரத் உசாமாவுக்காக கட்டினார்களோ அந்த கொடியை அபு கஹாஃபாவுடைய மகன் எவ்வாறு அவிழ்ப்பான்? எனவே ஹசரத் உசாமாவுடைய படை வந்தவுடன் அந்த கொடி அவிழ்க்கப்படவில்லை. ஹசரத் உசாமா அவர்கள் மரணம் அடையும் வரை அந்த கொடி அவருடைய வீட்டில் அவரிடமே இருந்தது. அல்லாஹும் மஸ்ஸல்லி அலா முஹம்மதி வாலா ஆலி முஹம்மத். போர்களை பற்றி குறிப்பு நிறைவு பெற்றது. இனி வரலாற்றில் மற்ற அம்சங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பார்ப்போம். இப்பொழுது நான் இரண்டு மர்ஹூம்களை பற்றி கூறுவேன். அவர்களுக்கு ஜனாஸா தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஜமாத்தின் முரப்பியான மதிப்பிற்குரிய அசீசுர் ரஹ்மான் ஹாலித் சாஹிப் கடந்த நாட்களில் அமெரிக்காவில் 79 வயதில் வஃத் ஆகிவிட்டார்கள். இந்நாளில்லாகி வநிலையராஜுவூன் மர்ஹூமுடைய தாய் வழி பாட்டனார் ஹசரத்து மியா ரங் அலி சாஹிப் ரதியுல்லாஹோ ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவருடைய சஹாபி ஆவார்கள். அசீசுர் ரஹ்மான் ஹாலித் சாஹிப் அவர்கள் ஜாமியாவில் சேர்ந்த சம்பவம் இவ்வாறு வருகின்றது. நான் 7 வகுப்பில் இருந்தபோது ஒரு நாள் தாலிமுல் இஸ்லாம் உயர்நிலை பள்ளியில் நடந்த அசம்பலியில் ஹசரத் மௌலானா ஹாஜி முகமது நசீர் சாஹிப் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வக்ஃபி ஜிந்தகி வாழ்க்கை அர்ப்பணித்தவராவார். அதனுடைய அவசியமும் மற்றும் முக்கியத்துவம் பற்றி உரையாற்றினார்கள். இந்த உரை பல மாணவர்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. உரை முடிந்த உடனே மர்ஹூம் அவர்களுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்ச்சி பெருகிய உடனே ஜாமியாவிற்கு சென்றார்கள். அங்கே சிறிய இன்டர்வியூ, அதற்கு பிறகு 1960 அவருக்கு ஜாமியாவில் சேர்க்கை கிடைத்தது. பின்னர் 1969 ஜாமியாவில் இருந்து அவர் ஷாஹித் பட்டத்தை பெற்றார். ஜாமியாவில் மொத்தம் 9 வருடங்கள் ஆனதற்கு காரணம், அவர் ஒரு ரயில் விபத்தில் சிக்கி மிகவும் காயமடைந்தார். அந்த விபத்தின் காரணமாக 2 வீணாகிவிட்டன. இருந்தாலும் அவர் மனம் தளரவில்லை. மேலும் அவரது உயிரும் காப்பாற்றப்பட்டது. அவர் எப்போதும் கூறி வந்ததும் என்னவென்றால், 3 கலிபத்துல் மசி அவர்களின் துவாவினால் எனது வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது. இவர் முபல்லிக் ஆன பின் சிராலியோ, நைஜீரியா, கானா, தன்சானியா, ஜன்சிஃபர் போன்ற வெளிநாடுகளில் பணியாற்றினார்கள். பாகிஸ்தானிலும் பல இடங்களில் முரபியாக பணியாற்றினார்கள். அதன் பின்னர் திரும்பி வந்த பிறகு ரபுவா நகரில் வக்காலத்து இஷாத் துறையில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. இவருடைய மகள் வழி பேரன் ஹம்சா உபைதுல்லா தற்போது முரபியாக ஜாமியாவிலிருந்து வெளிவந்துள்ளார். அவர் கூறுவதாவது, அசீசுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் ஆப்பிரிக்காவில் சில நேரங்களில் வெறும் அரிசியை வேக வைத்து அதன் மீது உப்பு தூவி அதையே சாப்பிட வேண்டிய சூழல் இருந்தது. குழம்பு போன்றவை இல்லாமல் இருந்தன, அல்லது மற்ற உணவுப் பொருட்களும் கிடைக்காத நாட்களும் இருந்தன. சில சமயம் எப்படிப்பட்ட நிலை இருந்தது என்றால், சாதாரண உணவும் கிடைக்காது, எளிய வேக வைத்த அரிசியும் கிடைக்காது. சில நேரங்களில் பல நாட்களில் பசியுடன் இருக்க வேண்டிய சூழலும் இருந்தது என்று எப்பொழுதும் கூறி வந்தார்கள். இவை அனைத்தும் அந்த ஆரம்பகால முரபியினரும் முபல்லிக்மார்களும் செய்த தியாகங்களாகும். இன்று முரபிகளும் முபல்லிக்மார்களும் இதை தான் முன்வைக்க வேண்டும். இவரின் மகனான அசீதுர் ரஹ்மான் அனஸ் கூறுகிறார்கள், ஒருபோதும் உணவே வீணாக்க மாட்டார்கள். ஜலசாவின் சந்தர்ப்பத்திலும் அதிக முறை உணவை தட்டில் வாங்காமல் மேசைகளில் இருக்கும் மீதமுள்ள ரொட்டி துண்டுகளை உண்டு கொள்வார்கள். அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த ரொட்டி துண்டுகளை உண்கிறார்கள் என்றால் நாம் ஏன் உண்ணக்கூடாது என்று கூறுவார்கள். இளமையிலிருந்து தகஜத் தொழக்கூடியவர், நன்னடத்தை நன்றாக பழகக்கூடியவர், அனுதாபம், கடின உழைப்பு மற்றும் நம்பிக்கைக்குரிய மனிதராக இருந்தார்கள். ஹிலாபத்துடன் ஆழ்ந்த தொடர்பு மற்றும் பற்று கொண்டிருந்தார். மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். நான் கானாவில் இருந்தபோது என்னுடன் கானாவில் இருந்தார்கள். மிக கடின உழைப்புடன், நன்றி உணர்வுடன், எளிமையுடன் பணியாற்றினார்கள். தன்னலமற்று பணியாற்றினார்கள். இவர்களுக்கு 2 மகன்கள், 3 மகள்கள், அதிகமான மகன் வழி பேரன் பேத்திகள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த மர்ஹூமுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் இந்த மர்ஹூமுடன் பாவ மன்னிப்புடன் கருணையுடனும் நடந்து கொள்வானாக. இவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. 2 குறிப்பு, இந்தோனேஷியாவை சேர்ந்த மதிப்பிற்குரிய எய்தி ஹுமாயதி சாஹிப் 22 நவம்பர் உம்ரா செய்யும் பாக்கியம் பெற்ற பிறகு திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். மேலும் இந்த நோயிலேயே 77 வயதில் மதினாவில் வஃத் ஆகிவிட்டார்கள். இந்நாளில்லாஹி வநிலையஹி ராஜிஊன். இவர்களின் குடும்பத்தில் அகமதியத் 1930களில் வந்தது. இவர்களின் மாமா முகம்மது ரவுஃப் சாஹிப் அவர்கள் ஹசரத் மௌலானா ரஹமத் அலி சாஹிப் ரதியல்லாஹு அவர்களின் மூலம் பையத் செய்தார்கள். அதன் பிறகு இவர்களின் தாயின் தந்தை மற்றும் தாயாரும் பையத் செய்தார். இவர்களின் மருமகன் பசூகி அஹமத் சாஹிப் ஜமாத்தின் முரபி ஆவார். அவர் கூறுகிறார், இரவு பகல் இவருக்கு தப்லீக் செய்யும் மிகுந்த ஆர்வம் இருந்தது. தப்லீக் செய்யும் பாதையில் என் உயிர் போய்விடட்டும் என்ற ஆசையே இவருடைய மனதில் எப்பொழுதும் இருந்தது. எங்கள் சந்திப்பும் எப்போதும் நடந்தாலும் எப்போதும் தப்லீகுக்கே அல்லது அதை பற்றியே பேசுவார். இவர்கள் தப்லீக் செய்யும் ரீதி பல முபல்லிகளை ஊக்குவிப்பதற்கான காரணமாக இருந்தது. இவருடைய மருமக்களும் எழுதுகின்றார்கள், பாங்கு கொடுப்பதற்கு முன்பு பள்ளிவாசலுக்கு சென்று அல்லாஹ்வின் நினைவில் அமர்ந்து நேரம் செலவிடுவார். தினமும் திருக்குர்ஆன் ஓதுவார். அதன் மொழிபெயர்ப்பும் தஃப்சீரையும் படிப்பார். தபிலீருக்கு தேவையான வசனங்கள் குறியிடுவார். ஒருபோதும் தகைய தொழுகை விட்டதில்லை. 76 வயதிலும் கூட தபிலீருக்காக மோட்டார் சைக்கிள் பயணம் செய்வார். அவர் எப்போதும் குழந்தைகளிடம், செல்வத்தை தியாகம் செய்வதில் குறைவு செய்யாதீர்கள், இது அல்லாஹ்வின் உரிமை, இயன்றவள் அதிகம் அதிகமாக தியாகம் செய்யுங்கள், மேலும் நினைவில் கொள்ளுங்கள், ஜமாத்தின் செல்வத்திலிருந்து ஒரு ரூபாயை கூட உபயோகிக்காதீர்கள், அதன் கணக்கை அளிக்க வேண்டி வரும். உம்ரா பயணத்தின் போது அவர்களுடைய குழு தலைவர் எழுதுகிறார், உம்ரா முழுவதும் அவர் எப்போதும் இப்படித்தான் கூறிக்கொண்டிருந்தார். இங்கு இருந்து கீழே திரும்பி சென்றதும் நான் தப்லீக் செய்வேன், மேலும் மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பேன், ஜமாத் அஹமதியா உறுப்பினர்கள் மக்காவில் ஹஜ் நிறைவேற்றுகிறார்கள். அங்கே அவர் உடல்நல குறைவால் மருத்துவ பரிசோதனைக்கு சென்றபோது இவர் மரணமடைந்து விட்டார். மருத்துவர் இவரை பார்த்து, அல்லாஹாலா இவருக்கு நற்செயல்களை பிடித்து விட்டது, அதனால்தான் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யும் பெரும்பாக்கியம் கிடைத்துள்ளது என்று கூறினார். அங்கு வஃத் நிகழ்ந்ததால் அங்கு ஜன்னத்துல் பக்கியில் இவருடைய நல்லடக்கம் செய்யப்பட்டது. நம்முடைய இந்த பாகிஸ்தானில் அகமதிகளை அகமதியின் கலரில் கூட கபரஸ்தானில் அடக்க அனுமதிப்பதில்லை. அருகில் வேறு ஒரு முஸ்லிமின் மன்னரை இருந்தாலும் அதன் அருகில் வரக்கூடாது என்று கூறுகின்றனர். ஆனால் அல்லாஹால இவருக்கு அளித்த மரியாதையை பாருங்கள். ஜன்னத்துல் பக்கி போன்ற இடத்தில் இவர் அடக்கம் செய்யப்பட்டார். இப்போது அங்கேயும் சிலரின் மன்னரையை அகற்ற செல்லட்டும், ஆனால் அதற்கான ஆற்றல் அவர்களிடம் எங்கே? இவர்கள் இந்த மௌலவிகள் விரைவில் தங்கள் முடிவை சந்திக்க உள்ளார்கள் இன்ஷால்லா. இந்தியன் ஏஷியாவுடைய தப்லீக் செக்ரட்டரி பனவன் வர்தி சாஹிப் கூறுகிறார்கள், ஒரு வெற்றிகரமான மிகவும் உணர்ச்சி மிக்க அழைப்பாளர் ஆவார். உண்மையாகவே இவர் ஒரு நாள் கூட தப்லீக் இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை தன்னுடைய வாழ்வின் அங்கமாக்கினார். ஒரு பழைய மோட்டார் சைக்கிள் இருந்தது, அதில் அமர்ந்துதான் நீண்ட தூரம் உள்ள கிராமங்களுக்கு பயணம் மேற்கொண்டார். மேலும் எந்த பகுதியில் ஜமாத்திற்கு எதிர்ப்பு உள்ளதோ அங்கும் செல்வார். ஆயிரக்கணக்கான நபர்களை தப்லீகின் விளைவாக அவர்களிடம் இருந்து பையத்து வாங்கினார்கள். கூறுகின்றார்கள், ஹிலாஃபத்துடன் அதிக தொடர்பும் பற்று உணர்வும் இருந்தது. இறைவனுடைய அருளினால் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 4 பெண் பிள்ளைகள், 10 பேரன்கள் இருக்கின்றார்கள். நான் கூறியதை போன்று இவர்களுடைய ஒரு மருமகன் முரபியாவார். அல்லா தாலா பாவம் மன்னிப்புடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر